அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்விகள்ல கொஞ்சம் பெண்களுடைய கேள்வி கொஞ்சம் சரசரன்னு கொஞ்சம் முடிச்சிடுறேன், முடிச்சுட்டு ஆண்கள் கேள்விக்கு இன்ஷால்லாஹ் வர்றேன். ஒரு மகன் தன் தாய்க்கு செலவுக்காக மாதம் பணம், இதான் இது பல சிலங்க, இது பல கிழிச்சு போட்டுங்க. சரி, ஹையர். அப்புறம் மகர் நகையாக மட்டும் தான் தர வேண்டுமா? மகர் வந்து நகையா மட்டும்தான் கொடுக்கணுமா அல்லது பணமாவும் கொடுத்துக்கலாமா அல்லது சொத்தாவும் கொடுத்துக்கலாமா? சரியா அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து ஒரு பெண்ணுடைய விருப்பம். மகரை தீர்மானிப்பது யாரு? பெண்ணு தான். மாப்பிள்ள மாப்பிள்ள வீட்டாலும் கிடையாது, பெண்ணு வீட்டாலும் கிடையாது. அந்த பொண்ணுதான் என்ன செய்யணும், என்னை கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா இவ்வளவு மகர தரணும் என்று தீர்மானிக்கக்கூடிய உரிமையை இஸ்லாம் சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணுக்கு கொடுக்கிறது. அந்த பெண்ணு நகையா கேட்டா நகையா கொடுக்கணும், பணமா கேட்டா பணமா கொடுக்கணும், பில்டிங்கா கேட்டா பில்டிங்கா கொடுக்கணும். புரிஞ்சா? உண்மையிலே நம்ம ஊர் பெண்கள்லாம் பாவம். பெண்களா பிறக்கன்னு சொன்னா அரபு நாடுகள்ல பிறக்கணும். அரபு நாட்டுடைய பெண்கள் எல்லாம் ராணிகள், அவங்க எல்லாம் ராணிகள். அவங்க சிக்னல்ல கடந்து இசாரவுல கடந்து போறாங்க, இவங்க கார் என்ன செய்யணும், நிக்கணும், அப்படி நின்றுவாங்க, அப்படி அவங்க மேல பற்றக்கூடாது. அந்த அளவுக்கு அப்படி எச்சரிக்கையா அந்த பெண்களை வந்து பாதுகாத்துக்கிடுவாங்க. அதே மாதிரி மகர்லாம் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு பெண்ணும் என்னைய கல்யாணம் முடிக்கணும் சொன்னா 10 லட்சம், 10 லட்சம் எனக்கு தரணும் அப்படிவாங்க. 10 லட்சம் ரியால் ரூபா இல்ல, 10 லட்சம் ரியால், 10 லட்சம் தீனார், 10 லட்சம் திருகம் அப்படிவாங்க. 10 லட்சம் பல கோடி ஆயிரும். அதனால இவன் என்ன செய்வான்னு சொன்னா உள்ளத வச்சு ஒழுங்கா ஓட்டிட்டு போயிருவோம். இந்த பேசி சண்டை அப்படி தலாக்குகள் ஆகுது பத்தியெல்லாம் அப்படிலாம் இங்க பெருசா ஆகாது. ஏன்னா போச்சுடுவீங்க, அடுத்தது கல்யாணம் முடிக்க பல கோடி வேணும், கையில காசு இருக்காது. அதனால அப்துல்லா நான் கொஞ்சம் முன்னால வந்துட்டேன், இப்போ அதை பார்த்துட்டு இருக்கேன். அதனால வந்து மகரை தீர்மானிப்பது நீங்க தாமா, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்க. பொதுவா அப்படித்தான் கேட்பாங்க, இன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாலே கேட்க வச்சிருங்க இன்ஷால்லா. இஸ்லாத்தில் வயதுக்கு வந்த பெண்களை கை நீட்டி அடிக்கலாமா, அதற்கு தண்டனை உண்டா? ஒரு பெரிய ஒரு பேப்பர் வச்சிருந்தேன்ல முன்னால, ஒரு பேப்பர்ல அதான் சரியா அப்படி கேக்குறாங்க. பொதுவா வந்து பிள்ளைங்களை அடிக்கிறத தவிர்த்துக்கிறங்க, அதுலயும் குறிப்பாக வயசுக்கு வந்த பிள்ளை அப்படின்னு சொன்னா, பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்த பிள்ளை அப்படின்னு சொன்னா, நீங்க அடித்து திருத்துவதை விட அன்பால் திருத்துவதுதான் நிலைக்கு நிரந்தரமா இருக்கேன். அடிச்சு திருத்தும் போது உங்களுக்கு பவர் இருக்கிற வர பவரை நீ காட்ட முடியும், அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு பவர் ஜாஸ்தியா போயிடும். ஒரு கட்டத்துல உங்க பவர் வந்து குறைஞ்சு போயிடும், அப்ப வந்து ஒன்னும் பண்ண முடியாது. மனசை என்ன செய்யணும், வென்றெடுக்க. இந்த மனசை வென்றெடுப்பதுதான் உண்மையான வெற்றி. அதனால அடிக்க வேண்டாம், சொல்ல வேண்டிய விதத்தில் எப்படி சொல்லணுமோ அப்படி இன்சால என்ன செய்யுங்க சொல்லுங்க. அப்புறம் ஒரு கேள்வி, மக்கள் மரணத்தை பற்றி பேச விருப்பப்பட மாட்டுகிறார்கள், அதையும் மீறி பேசினால் உனக்கு என்ன வயசு ஆகுது, இப்படி சின்ன வயசுல மரணம் அது இது என்று பேசி கொண்டு இருக்கிறீ என்று கூறுகிறார்கள், இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மூத்த பத்தி பேசினா அப்பெல்லாம் பேச என்னப்பா வயசு, ஏன் மூத்த பத்தி பேசுறா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னு சொல்லலாமான்னு கேக்குறாங்க. சொல்லலாமா கூடாதா தம்பி? கேள்பா சரியா, சொல்லக்கூடாது சரியா, அப்படின்னு செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஒரு மனிதனை திருத்துவது, ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவது, ஒரு மனிதனை மாற்றுவது எது? மரண சிந்தனை, மரண சிந்தனை, மரண சிந்தனை. அதனாலதான் அல்லாஹ் நிறைய இடங்கள்ல நன்மையை செய்வதற்கு முன்னால், மௌத்துக்கு முன்னால் நன்மையை செய்து கொள். யா ஐயுஹல் லதீன ஆமனு அன்ஃபிகூ மின் கபுலி அன் யாத்திய அஹதக்குமுல் மௌத்து, நீங்கள் மௌத்து உங்களுக்கு வருவதற்கு முன்னால் சதக்கா செய்து கொள்ளுங்கள், தர்மம் செய்து கொள்ளுங்கள், மௌத்துக்கு முன்னால் நன்மையை சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு மௌத்து மௌத்து நீ அல்லாஹ் பேசுறான்னு சொன்னா, மௌத்து கண்டிப்பா எவ்வளவு பெரிய கெட்டவனா இருந்தாலும் பயத்தை உருவாக்கும் இல்லையா. அந்த ஜனாசாவை பார்த்தாலே, அது மாதிரி கபுரிஸ்தானுக்கு போனா அந்த அந்த ஜனாசாத்தி கபூர் குணத்துக்கு வச்சும் போது, அது மாதிரி மண் அள்ளி போன போது பயவரமா வர. நமக்கு ஒரு நாளைக்கு இப்படித்தானே, யாராவது தப்பிக்க முடியுமா? எல்லாரும் ஒரு நாள் எவ்வளவு பெரிய பதிவு படிச்சு என்ன தருந்தாலும் ஒரு நாளைக்கு நமக்கு பேரு ஜனாதா தான், மையத்து தான். ரசூல்லா மையத்தா போறதுக்கு முன்னாலே அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னக்க மையத்தூ இன்னகு மையத்தூன், நபியே நீங்களே ஒரு மையத், நீங்க மையத்தா போயிருவிய, எல்லோரும் மையத்துகளாக ஆகுவார்கள் அல்லாஹ் பேசுகிறான். அதனால மாஷால்லா ஒரு சகோதரர் வந்து சின்ன வயசுல ஓத்த பத்தி பேசுறான்னு சொன்னா அவருடைய அந்த இறையச்சம் பேச வைக்கிறோம். அவருக்கு அம்மா பாப்பா வந்து சுக்ரியா பண்ணணுமே தவிர மூத்த பத்தி பேசாத ஏன் பேசுற அப்படின்னு சொல்லி பேசுறது வந்து தாய் தந்தைக்கு இருக்க வேண்டிய அளவுக்கு இறையச்சம் இல்லை. புரிஞ்சா? இறையச்சம் இல்லாத தாய் தந்தைக்கு பிறந்த இறையச்சம் உள்ள பிள்ளை, அது அப்படிதான் புரிஞ்சுக்கிறான். அதனால அப்படி சொல்லக்கூடாது. மரணத்தின் போது சஹாதா கலிமா கூறினால் சொர்க்கம் என்று ஹதீஸ் இருக்கிறது. மரணத்தின் பொழுது மிகவும் ஈஸியான சஹாதா கூறுவது எவ்வளவு கடினமாக இருக்கும், நல்ல அமல் செய்தால் ஈஸியாக இருக்கும், இல்லை என்றால் அது கஷ்டமாக இருக்கும். கரெக்ட், அப்படிதானே? மௌத்தா போகும்போது கலிமா சொல்றது வந்து ஈஸியா? ஈஸியா இருக்கு. யாருக்கு? யாரு நல்லவங்களும் உங்களுக்கு ஈஸியா இருக்கு, கெட்டவனுக்கு கஷ்டமா இருக்கேன். நம்ம எல்லாம் அல்லாஹ் களிமாவோடு மௌத்தாக்கட்டும், களிமாவோடு மௌத்தாக்கணும், அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தரட்டும். அதே மாதிரி கேட்கறான் மன் ரப்புக்க, மன் நபியுக்க, மா நபியுக்க, இதுக்கு பதில் சொல்றதும் வந்து நல்லவங்களுக்கு தானே ஈஸியா இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. உண்மை, மாட்டுக்கிறது கிடையாது. அதே மாதிரி டைவர்ஸ் ஆன ஒரு பெண்ணால விடோவை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன் என்று பெற்றோரிடம் கேட்டால் நம் குடும்ப மானம் போய்விடும், எங்களுடைய மானம் போய்விடும், மக்கள் நம்மளை பத்தி என்ன பேசுவாங்க, அவருக்கு என்ன, மக்களுக்கு என்ன பதில் கூறுவது, நீ இப்படி செஞ்சா நாங்க இருக்கவே மாட்டோம். போயிருக்கா சொல்றாங்களா, அம்மா பாப்பா சொல்றாங்களா, இப்படி நீ செஞ்சா நாங்க இருக்கவே மாட்டோம் என்று பெற்றோர்கள் சொல்கிறார்களே, அவர்களுக்கு நீங்கள் கூறும் நசிகத் என்ன? புரியுதா? மாஷால்லா, இத மறுபடியும் படித்து பார்க்கும் போதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இறை ஈமான் இஸ்லாம் இறையச்சம் இல்லாத பெற்றோர்களுக்கு மாஷால்லா தபாரா கல்லா இறையச்சத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளை. அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு அருள் புரியட்டும், அந்த பையனுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், அவங்க பெற்றோருக்கு வந்து அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கட்டும், அவங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கட்டும், நேரான சிந்தனை அவங்களுடைய தாய் தந்தைக்கு வந்து அல்லாஹ் கொடுக்கட்டும். பாருங்க, நான் விடோவையோ அல்லது டைவர்ஸ் ஆன பெண்ணை கல்யாணம் முடிக்க விரும்புறேன்னு ஒருத்தர் சொன்னா, கல்யாணம் முடிக்காத ஒரு பையன் சொன்னா, நம்ம குடும்பமான போய்விடும். இவ்வளவு பெரிய மோசமான வார்த்தை, குடும்பமான போய்விடும். நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடித்தாங்கல்ல, யார் கல்யாணம் முடித்தாங்க? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ரெண்டு கணவருக்கு வாக்கப்பட்டவர்கள், ஒரு கணவரை கல்யாணம் முடிச்சு அவர் மௌத்தா போய், ரெண்டாவது கல்யாணம் ஒருத்தர் கல்யாணம் முடிச்சு அவரும் மௌத்தா போய், ரசூலுல்லாஹ் ஹதீஜா நாய்க்கு எத்தனாவது கணவர்? மூணாவது கணவர் பாய். அப்ப ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவளும் எவ்வளவு பெரியவங்களா இருந்தாங்க, ரசூல்லாவுடைய அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய கண்ணியமான குடும்பமா இருந்துச்சு. அப்ப ரசூல்லாவுடைய மானம் போனிச்சா, குடும்பமான போனிச்சா, இதெல்லாம் நான் இறையச்சம் இல்லை என்று சொல்ல மாட்டேன், ஈமானே இல்லாதவர்கள் இப்படி ஒரு தாய் தந்தை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அது அவங்க ஈமானே இல்லாதவங்க தான் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, சரியா? அதே மாதிரி நம்ம மானம் போயிரும், குடும்ப மானம் போயிரும், எங்களுடைய மானம் மக்களுக்காக, மக்கள்கிட்ட என்ன சொல்றது, அப்ப இவங்க யாருக்கா, அல்லாவுக்காக வாழல, அந்த பையனுக்காக இல்ல, ஒரு பையன் ஒரு பொண்ணு சொன்னா அவருக்கு அந்த மாதிரி ஒரு, இதெல்லாம் சாதாரண மக்கள் செய்ய முடியாது பாய், ஓபனா. இதெல்லாம் ஒரு கல்யாணம் முடிக்காத பையன் யார்தான் விரும்புவான்? கல்யாணம் முடிக்காத பொண்ணை தான் கல்யாணம் முடிக்க ஆசை, அதான் யதார்த்தம். கல்யாணம் முடிக்காத பையன் கல்யாணம் முடிச்ச பொண்ணை கல்யாணம் முடிக்கிறேன்னு விரும்புறான்னு சொன்னா, மாஷால்லா ரசூலுல்லாஹ் மாதிரி இருந்தா தான், சஹாபாக்கள் மாதிரி இருந்தா, அந்த இறைச்சு அந்த ஈமான் இருந்தா தான் இந்த மாதிரி விரும்புவாங்க. இப்படி செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த நல்ல பையனுக்காக நீங்க துவா செய்யணும், அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும், நசியாத்து பண்ணுமே தவிர, அவங்க அம்மா பாப்பா இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகளை பேசுவதும், நான் இருக்கவே மாட்டேன், எவ்வளவு வார்த்தை, அவன் என்ன அர்த்தம், தூக்களை தொங்கிடுவேன், அதான் அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்ப அவங்க நிலைமை பாருங்க, ஒரு ஈமான் இஸ்லாம் உள்ளவன், ஒரு ஈமான் இஸ்லாம் உள்ள ஒரு தாய், ஒரு தந்தை, நான் வந்து மௌத்தா தற்கொலை செஞ்சுக்கணும்னு சொல்லுவானா? செஞ்சா என்ன ஆகுது? நிரந்தர நரகவாசி, நிரந்தர நரகவாசியாக அவங்க போயிருவாங்க. அதனால அந்த தாய்க்கும் தந்தைக்கும் நான் சொல்லக்கூடியது, நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இறையச்சத்தை அதிகமா நீங்க கேளுங்க, உங்களுடைய ஈமான நீங்க வந்து முழுமைப்படுத்துங்க, மறுபடியும் கலிமா சொல்லி, ஏன்னா அது நம்முடைய மானம் போயினா, ரசூல்லா ரசூல்லாவுடைய மானம் போன மாதிரி ரசூலுல்லாவை அசிங்கப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, நீங்க திருப்பி மறுபடியும் கலிமா சொல்லி உங்களுடைய இஸ்லாத்த ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். தொழுகையில் இமாமை பின்பற்றும் போது சூரா ஃபாத்திஹா எப்போது நாம் ஓத வேண்டும்? இமாம் ஓதும் போதா, இமாம் ஓதி முடிக்கும் போதா? இப்ப இமாம் வந்து சத்தமா ஓடுறாருல்ல, சத்தமா ஓதக்கூடிய இப்ப தராவி தொழுதாரு, ஈஷா தொழுகிறோம், மகரிப்பு தொழுகிறோம், அதுல வந்து அல்ஹம்து சூரா ஓதணுமா கூடாதா? ஓதணும், ஓதணும். எப்ப ஓதணும்னு சொன்னா, இமாம் ஓதும் போது முழுசா அல்ஹம்து சூராவை கேட்டுருங்க. கேட்டுட்டு அவர் கயிறில் மகதூபி அழகிம் வளவாலின் அப்படி சொல்லுவார்ல, நீங்க ஆமீன் சொல்லுவா போல. இந்த ஆமீன் சொன்ன பிறகு நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க? அல்ஹம்து சூராவை ஓதிக்கொள்ளுங்கள். அப்படி நீங்க ஓதி முடிக்கிறதுக்குள்ள அவர் துணை சூறாவை ஆரம்பிச்சா தப்பு கிடையாது. நீங்க மாலிக் யௌமி தீன் ஈயா கனாபு சொல்லிய அவர் வேற சூறா ஆரம்பிச்சிட்டாரு, தப்பு கிடையாது. நீங்க முழுசான ஓதி முடிச்சிருங்க. யார் ஒவ்வொரு ரகாத்திலும் அல்ஹம்து சூறா ஓதவில்லையோ அவருடைய தொழுகை செல்லாது, அவர் தொழுதது தொழுகையே இல்லை அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அதனால அவர் அல்ஹம்து சூறா நீங்க முழுசா கேளுங்க. கேட்ட பிறகு இன்ஷால்லாஹ் செய்யுங்க, மெதுவாக ஓதிக்கொள்ளுங்கள். சில பேர் கேட்கிறாங்க முழுசா சூறாவை விட அவர் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்றாரு, அதை கேட்டுட்டு நம்ம ஓதிக்கலாமா? கேட்டு ஆயத்து ஆயத்துக்கு பிறகு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீங்க முழுசா கேட்க முடியாது. அவர் பல தொடர்ச்சியா ஓதிக்கிட்டே இருப்பாரு, சரியா? அவன் டைம் தர மாட்டாரு. அதனால இமாம் ஷாஃபிஈட்ட இதே கேள்வி கேட்கிறாங்க. இதே கேள்விய யார்கிட்ட கேட்டாங்க? இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க. அவ இமாம் ஷாஃபி சொன்னாங்க, அல்ஹம்து சூரா ஓதி முடித்த பிறகு இமாம் என்ன செய்யணும்னு சொன்னா, துணை சூராவை டக்குன்னு ஆரம்பிக்க வேண்டாம். நீங்க சாஃபி மஹல்லாவுக்கு போய் போலீங்களாக்க, சாஃபி இமாம் என்ன செய்வாரு? கொஞ்சம் கேப் விடுவார், சும்மா நிப்பாரு. ஏன் சும்மா நிக்கிறாரு? எந்த சூரா ஓலாம யோசிக்கிறாரு, எதுக்கு நிக்கிறாரு? நம்ம மாமுகெல்லாம் அல்ஹம்து சூரா ஓடுறதுக்கு டைம் கொடுக்கிறாரு, அதுக்கப்புறம் ஓடுவார். அதான் கரெக்ட், புரியுதா? அதனால இமாம் வந்து அல்ஹம்து சூராவுக்கு பிறகு கொஞ்சம் சின்ன ஒரு டைம் கொடுக்கணும். மக்கள் அல்ஹம்து சூரா ஓதுவாங்க, அப்புறம் துணை சூறாவை ஆரம்பிக்கணும். ஒரு பேச்சுக்கு நம்ம பாதி ஓதும் போதே அவர் துணை சூறா ஆரம்பிச்சானே, நம்ம அல்ஹம்து சூறா செய்ய கூடாது, விட்டக்கூடாது, முழுசா ஓதி முடிச்சு ஆகணும். இந்த வாரம் இது முடிச்சிடறேன, இது முடிச்சிடறேன் ப்ளீஸ். இஸ்லாத்தில் பெண் பிள்ளைகள் வக்கீல் படிப்பதற்கு படிக்கலாமா? சில நபர்கள் படிக்க கூடாது என்று இஸ்லாத்திற்கு எதிராக எதிரானது என்று கூறுகிறார்களே. பொம்பளை பிள்ளைங்க வக்கீல் ஆகலாமான்னு கேட்கறாங்க. அதாவது இப்படி எல்லாம் நம்ம வந்து வக்கீல் படிக்க கூடாது, போலீஸுக்கு போகக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து ஒரு நெருக்கடியில வந்து நிக்கிறோம், புரியுதா? அல்லாஹ் காப்பாத்தனும், அல்லாஹ் காப்பாத்தனே, மறுபடியும் இதே அரசு அல்லாஹ் வர வச்சிடக்கூடாது. அப்படி வைத்துவிட்டால் நம்ம நிலைமை வந்து படுமோசமா போயிடும், படுமோசமா போயிடும். இவங்களுடைய ரோல் மாடலே வந்து இஸ்ரேல். இவங்க ஃபாலோ பண்றது வந்து அப்படியே இந்த இஸ்ரேலிய கலாச்சாரம், யூத கலாச்சாரம். இஸ்ரேல்ல அவன் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, 70 லட்சம் யூதர்கள், 20 லட்சம் முஸ்லிம்கள். அந்த 20 லட்சம் முஸ்லிம்களுக்கு அவங்க எல்லாம் அந்த நாட்டுடைய 2வது தர குடிமக்கள், அவங்களுக்கு எல்லாம் ஓட்டுரிமையே இல்லை. இஸ்ரேலில் வாழக்கூடிய அந்த நாட்டுடைய குடியுரிமை பெற்ற அவர்களுக்கு வந்து என்ன இல்லை, ஓட்டுரிமை இல்லை, 2வது கட்ட மக்களாக தான் வாழணும் அப்படின்னு வச்சுக்கிறான். அதை அப்படியே காப்பி அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக சட்ட ரீதியாக நகர்த்தி கொண்டு போறான். அதான் கவலையா இருக்குது. ஒவ்வொன்றையும் நீதிமன்றத்தின் மூலமாக நகர்த்தி கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுக்கிறான். அல்லாதான் பாதுகாக்கணும், அல்லாதான் காப்பாத்தன. அப்ப நம் வக்கீல் படிச்சாதனங்க நீங்க நீதிபதி ஆக முடியும். நீங்க வக்கீல் படிக்காம நீதிபதி ஆக முடியுமா? அப்ப உங்களுக்கு கல்வி அறிவு, அந்த சட்ட அறிவு வேணும். அதனால நீங்க சட்டத்தை நீங்க படிங்க, வக்கீலா நீங்க இருங்க, அதுக்கு மேல நீதிபதியை எப்படி ஆகணும்னு பாருங்க, அதுக்குரிய நீங்க எக்ஸாம் எழுதுங்க, நீங்க நீதிபதியா போய் உட்கார்ந்து அப்படி சொன்னா நீங்க நியாயமான தீர்ப்பு கொடுப்பீங்க. அது மாதிரி நம்ம மக்கள் சட்டத்துறையாக இருந்தாலும் சரி, அது மாதிரி வருவாய்த்துறை இல்லையா, வருவாய்த்துறை தாசில்தார் மட்டுமல்ல, தாசில்தாருக்கு மேலையும் கீழே எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. ஆரை இருப்பாரு, துணை தாசில்தார் கீழே இருப்பாரு, அப்புறம் விஏஓ இருப்பாரு, மேல பல பேரு ஆர்டிஓ இருப்பாரு, டிஆர்ஓ இருப்பாரு. ஓரளவு கரெக்டா சொல்றேன்னா, கரெக்டா சொல்றேன்ல? இது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் உங்க, அதாவது குரான் படிச்சுக்கிறேன், எனக்கு அரசியல் எல்லாம் தெரியாது, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம், சரியா? அப்ப அவருக்கு மேலே பல அதிகாரிகள் இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொன்றும் பெரிய பவர் பாய். நீதித்துறை என்பது ஒரு பவர், வருவாய்த்துறை என்பது ஒரு பவர், காவல்துறை என்பது ஒரு பவர், ஒவ்வொரு பவர்ஃபுல் உள்ளது. அதுல போய் படிக்கணும், இருக்கணும், வேலை செய்யணும். அதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது, இல்ல ரெண்டாவது சமுதாயத்துக்கு பாதுகாப்பு. படிக்க வைங்க, படிக்க வைங்க, படிக்க வைங்க. கடையில் வேலை பார்ப்பவருக்கு சம்பளம் கொடுத்து இந்த ரமலான் மாதத்தில் போனஸ் கொடுக்கிறோம். இந்த போனஸ் ஜகாத், ஜகாத் சேருமா, ஜகாத்ல சேருமான்னு கேக்குறாங்க. அதாவது இது எப்படி பத்தியலாம், வேலைக்கு வச்சுக்கிறாங்க எவ்வளவு, எப்படி எவ்வளவு, சரியா? நான் வார்த்தைகளை சொல்ல விரும்பல. ஒரு வருஷம் வேலைக்கு வைக்கிறாங்க பாய், ஒரு வருஷம் வேலை முடிச்சதுக்கு அப்புறம் சட்டப்படியே போனஸ் கொடுக்கணுமா இல்லையா? நம்ம நாட்டுடைய சட்ட பிரகாரம், அல்லாவுடைய சட்டம் வர வச்சுக்கோங்க, நாட்டுடைய சட்டம் என்ன போனஸ் கொடுக்கறேன். அத அந்த போனஸை வந்து ஜகாத் தொகையில கழிச்சுக்கலாமனு கேட்கறாங்கல்ல, இது ஒரு மிஸ்கீன் ஃபக்கீருடைய வயிற்றுல அடிப்பது இல்லையா? உங்க ஜகாத்து காசு யாருக்குரிய காசு? ஒரு மிஸ்கீனுக்குரிய காசு, ஒரு ஃபக்கீருக்குரிய காசு. புரியுதா? அவருக்கு அது போகணும். இல்ல உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவர் ஃபக்கீராக மிஸ்கீனாக இருந்தால் அவருக்கு போனஸையும் கொடுத்து போட்டு என்ன செய்யுங்க, எக்ஸ்ட்ரா ஜக்காத்துடைய காசையும் கொடுங்க. அது கூடுமே தவிர போனஸை ஜக்காத்தாக சேர்ப்பது என்பது அல்லாஹை ஏமாற்றுவது. அது வேலைக்காரனை ஏமாற்றுவது இல்ல, அல்லாஹை ஏமாத்துறது. அல்லாஹ் அந்த அவருடைய தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் உருக்கி மறுமையில சூடு போடுவான் பத்தியெல்லாம், சூடு போடுவான்ல, நெருப்பை வச்சு கடிக்க வைப்பான், பாம்பை வச்சு கொத்த வைப்பான் பாருங்க. அப்ப சொல்லுமா அந்த பாம்பு, ஆனா மாலுக்க, ஆனா கணுசுக்க, நான் தாண்டா உன் மாலு, நீ போன சார் ஜக்காத்துல கழிச்சியல்ல, அது நான் தான் அப்படின்னு அந்த பாம்பு என்ன செய்ய அவனை கொத்தும் அப்படின்னு ரசூல்லா சொன்னதாக புகாரில் ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸுக்கு அவர்கள் பயந்து கொள்ளட்டும். ஒரு நிமிஷமா, சுன்னத் நஃபில் மற்றும் தஹஜ்ஜத் தொழுகைகளில் சஜதாவில் தொழுகைக்கு பிறகு இமாமை இமாமை சாரி சாரி இம்மை மறுமைக்காக துவா செய்யலாமா? தொழுகையில சுன்னத் நஃபில் தொழுகையில் சஜதாவிலும் தொழுகைக்கு பிறகும் இம்மை மறுமைக்காக துவா தாராளமாக கேட்கலாம். தொழுகையில வந்து ரெண்டு இடத்துல துவா செய்யணுச்சு, உங்க விருப்பத்தில் துவா செஞ்சுக்கலாம். எப்பப்ப? ஒன்னு சுஜூது, ரெண்டாவது எப்ப? அத்தஹியாத்தில் ஓத வேண்டியதெல்லாம் ஓதி முடித்து விட்டு. புரியுதா? சுஜூதுல நீங்க உங்க தமிழ்ல கேட்டுக்கலாம். புரிஞ்சாத்தா? சுபா ரபீல் ஆயலா, சுபா ரபீல் ஆயலா, சுபா ரபீல் ஆலா ஓதிப்புட்டு உங்களுக்கு என்னவெல்லாம் வேணுமோ. இந்த சுஜூதுல கேட்கிற துவாருக்கு பத்தியெல்லாம் ரொம்ப வெயிட்டானது. அப்படியே அப்படியே நேரடியா அல்லாட்டு கேட்கிற மாதிரி எனக்கெல்லாம் வந்து சில துவா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச முதல் துவா வந்து அப்படியே காபாவுடைய திரையை பிடிச்சி நான் துவா செய்வேன். இந்த போனடி போல போனல, போன மாசம் போனல, நான் போயிட காபாவு போயிட்டு அப்படி அந்த திரையை பிடிச்சி, அப்படி திரையை பிடிச்சாலே அப்படி உடம்புல அப்படி சிறுக்கு அழுக கொட்டும். அப்படியே அப்படி பிடிச்சி கேட்க போய் ரப்பூட்டே நேரடியா கேட்கிற மாதிரி அந்த இறையற்ற அந்த உணர்வு வரும். சரியா? அந்த காபாவுடைய அந்த துவா அது மாதிரி சுதுதுல கேட்கிற பத்தியெல்லாம் அதுக்கு பெரிய வெயிட் இருக்கு. எந்த விதமான இடையூறம் இல்லாம செய்யப்பட அந்த துவா இருக்கேன். அது மாதிரி சுஜூதுடைய துவாவை நீங்க பயன்படுத்துங்கள். ரசூலுல்லாஹ் துவா செய்ய சொல்லல, சுஜூதுல துவாவை அதிகமாக செய்யுங்கள் என்று சொன்னார்கள். புரியுதா? ஒண்ணு. ரெண்டாவது அத்தஹியாத்து நீங்க ஓதவே, அத்தஹியாத்து சலவாத்து அந்த துவாக்கள் எல்லாம் ஓதிக்கிட்டு நீங்க என்ன செய்யுங்க, உங்க தமிழ்ல, உங்க உருதுல, உங்க மலையாளத்துல, உங்க ஹிந்தியில, உங்க இங்கிலீஷ்ல என்ன செய்யுங்க, நீங்கள் கேளுங்கள், கேட்டு போட்டு சலாம் கொடுங்கள். அந்த ரெண்டு நேரத்தில் இஸ்லாம் துவா செய்ய தொழுகையில் அனுமதிக்கிறோம். ஓகே, அது அப்புறம் வச்சுக்கிடுவோம். இந்த கேள்விக்கு நான் வந்துடுறேன். சரியா? லுகா துலுகையில் சஜதாவில் லுகா துலுகைக்கு பிறகு தேவையான துவாக்கள் செய்யலாம். கேட்கலாமா? சஹஜ துலுகையில் துவா கேட்டால் அல்லாஹ் பதில் அளிப்பான் என்பது போல லுகா துலுகை பற்றி எதுவும் கேள்விப்படவில்லை. சஹஜ துலுகை வந்து அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்கி வருவான், துவா செய்யக்கூடிய மக்கள் உண்டா கேளுங்கள் தர்றேன்னு சொல்லுவான் அப்படி இருக்குது. லுகா துலுகையை பற்றி அப்படி இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலேன்னு கேட்கறாங்க. லுகா துலகை வந்து ஒரு சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு துலகை தான். ஆனால் அதை விட சிறந்த துலகை எது? சஹஜ துலகை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பரலான துலகைக்கு பிறகு சிறந்த துலகை அடுத்த எது என்று சொன்னால் எது? சஹஜ துலகைன்னு ஹதீஸ் இருக்குது. அந்த நேரத்தில் அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்கி வருவான் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. இந்நேரத்தில் துவா செய்யக்கூடிய மக்கள் உண்டா கேளுங்கள், நான் தருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன், என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்கள் உண்டா? மன்னிப்பு கேளுங்கள், நான் மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக, அடிவானத்துக்கு இறங்கி அல்லாஹ் சொல்லுவதாக புகாரில் ஹதீஸ் வருது. அதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? சரி, வேற ஆண்களுடைய கேள்விகள் எதற்கு நீங்கள் கேட்டீல? ஆமா, ஓதனும் கண்டிப்பா ஓய்தான் அவன, அப்படி ஹதீஸ் இருக்குத, கண்டிப்பா ஓய்தான் அவன், தப்பு இல்லை, தப்பு, அதுக்கு மட்டும் தப்பு இல்லை. அல்ஹம்து சூரா ஓதி முடிக்கிறது மட்டும் தப்பு இல்லை, அதுக்காக நீங்க குழுவல்லா சூரா ஓயிடக்கூடாது. சரியா? என்ன கேக்குறான்னு அந்த சிறுக்கு கூடிய பாவத்தை அம்மா அப்பா சுமப்பாங்களா, அந்த புள்ள சுமக்குமா, இதெல்லாம் கேட்கறா? சரியா? மாஷி மபுரூக் மபுரூக் எல்லாம் உனக்கு பறக்க செய்யட்டும். இப்ப என்ன தம்பி? முஹ்சின் மூசா மூசா. சரியா? நல்ல கேள்வி. அந்த சிறுக்கு கூடிய பாவத்தை அவர் பருவத்துக்கு வராத வரையிலும் அவங்க அம்மா அப்பா சுமப்பாங்க. பேர் வச்சாங்கல்ல, அம்மா அத்தா அஜரத்து. சரியா? அந்த மூணு பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த சிறுக்கு கூடிய பாவத்தை சுமப்பாங்க தம்பி. எதுவரையில? அந்த அந்த பக்குவம் வரும்ல, அந்த ஒரு 15 வயசு, நம்ம ஒரு 18 வயசு வச்சுக்கிறோமே, 18 வயசு வரையிலும், அந்த 18 வயசுக்கு மேல நம்ம அந்த பேரை மாத்தலன்னா நம்மளும் அந்த பாவத்துக்கு ஆளாயிருவோம். அதனால அது மாதிரியான பேர்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டிய பேர். சரியா? ஓகே, கேளுமா. அந்த அந்த பையன் கேட்க, அப்புறம் நீங்க நல்ல கேள்வி. அல்ஹம்து சூரா ஓதி முடிச்சுட்டு துணை சூரா ஓதுறதுக்கு முன்னால சின்ன ஒரு டைம் குடும்புங்க, பின்னால் நிக்கக்கூடிய மக்கள் அல்ஹம்து சூரா ஓதட்டேன் அப்படி சொன்னேன்ல, அப்ப தம்பி கேக்குறாப்புல, இப்ப நான் துளு வைக்கிறேன்னு சொன்னா சின்ன அந்த ஒரு நிமிஷம் டைம் தர்றேன்ல, அப்ப நம்ம துணை சூறாவை வாய்ப்பில்ல மெதுவா ஓதி பாத்துக்கலாமா? கேள்வி புரியுதா? துணை சூறாவ வந்து ஓதி பாத்துக்கலாம், தாராளமா ஓதி பாத்துக்கலாம், தா தப்பே இல்ல. சரியா? அந்த துணை சூறாவை மெதுவா ஓதி பாத்துக்கிட்டு அவங்களுக்கு சின்ன ஒரு டைம் கொடுத்து போட்டு அப்புறம் நீ துணை சூறாவை ஓதிக்கலாம், தப்பு இல்லை. அதாவது இப்ப இன்னைக்கெல்லாம் சவுதியில நோம்பு வச்சது வந்து சவுதியில வந்து ஒரு நாளைக்கு முந்தி பெரிய பார்த்து நோம்பு வச்சுக்கிறாங்க, தெரியும் உங்களுக்கு. நம்ம எல்லாம் 28 நோம்பு வச்சுக்கிறோமா? சவுதியிலாம் 29 வச்சுக்கிறாங்க. சில நாடுகள்ல இப்படி, பல நாடுகள் நம்மள மாதிரி வச்சுக்கிறாங்க. புரியுதா? இப்படி இருக்குது. அதுல வந்து இன்னைக்கு சவுதியில 29 முடிச்சுட்டாங்களா? இன்னைக்கு எவ்வளவு ஷக்கு, பிறைய பார்க்க வேண்டிய நாள், பிறைய பார்த்தாங்க, என்ன செய்யல, தெரியல. புரியுதா? அதனால மாதத்தை நீங்கள் பூர்த்தியாக ஆக்குங்க, 30 ஆக்கி விடுங்கள் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க. அதே மாதிரி நமக்கு நாளைக்கு 29 முடியுமா? 29 முடிச்ச உடனே நம்ம மக்கள் என்ன செய்வாங்க, பிறைய பார்க்கணும், பார்ப்பாங்க. ஒருவேளை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, எப்படி எல்லாருமா சேர்ந்து பெருநாள் கொண்டாடணுமோ அது மாதிரி, நோம்பு வச்சமோ எல்லாருமா சேர்ந்து ஒன்னா ஒற்றுமையா நோம்பு வச்சமோ அது மாதிரி இன்ஷா அல்லாஹ் பெருநாள் கொண்டாடணும். பார்க்கறதுக்கு வாய்ப்பு மிகவும் குறைவு. சரியா? மிகவும் குறைவு. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க பிறைய தேடுங்க, கிடைக்கலன்னு சொன்னா மாதத்தை என்ன செய்து கொள்ளுங்கள், 30 நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றதுனால நீங்க மாதத்தை 30 பூர்த்தி செய்யணும். வேற பெண்களுடைய கேள்வி போயிட்டுமா? கேள்வி. என்ன கேட்கறாங்கன்னு சொன்னா, கூட்டு துவா கேட்கும் போது பண்மையில கேட்கறாங்கல்ல, உதாரணமாக அல்லாஹும்ம இன்னக அஃவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா. புரியுதா? ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸிகாரா. புரியுதா? இவங்கெல்லாம் அல்லாஹ்வுக்கே பாடம் செஞ்சு கொடுப்பாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கே பாடம் சொல்றவங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, உங்க அம்மா பாப்பாவுக்கு நீ துவா செய்ய, எப்படி துவா செய்ய, ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி சகீரா சகீரா. புரியுதா? சூரா நம்பர் 17 ஆயத்து நம்பர் 24, 17-24 ஆயத்து, ரப்பி ரஹ்முஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று கேளுங்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. புரியுதா? சகீர் என்று சொன்னால் ஒருமை, சிகார் என்று சொன்னால் பன்மை, தாலிபுன் துல்லாபுன். புரியுதா? சகீர் என்றால் ஒருமை, சிகார் என்ன பன்மை. அல்லாஹ் சொன்னதனை மாற்றுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குதா? அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை சொல்லணுமே தவிர நீங்க எல்லாம் மாத்தி கேட்க உங்களுக்கு ரைட் கிடையாது. புரியுதா? அதனால அந்த அஜத்து பண்றது தப்பு. அப்புறம் அல்லாஹும் என்னக்கு என்னை மன்னிப்பாயாக அர்த்தம், பாபு அண்ணாண்டா எங்களை மன்னிப்பாயாக அர்த்தம். ரசூல்லா எப்படி கேட்டாங்க, கேட்க சொன்னாங்க. புரியுதா? ரசூலுல்லாஹ் உன்னை சொல்லிட்டா, நான் கூட சொன்னேன் என்னுடைய பேச்சில, ஒரு மனிதனை கண்மூடித்தனமாக அப்படியே பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரே மனுஷன் யாரு, ரசூலுல்லாஹ் மட்டும்தானே. அப்படியே கண்மூடித்தனமாக பின்பற்றுவதுதான் சுன்னாவே தவிர, நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல அவங்க வந்து சுயநலமா என்னை மன்னிப்பாயாக சுயநலமா கேட்கறாங்க. நான் ரசூலுல்லாஹ்வோட பெரியவன், நான் பொதுநலமாக எங்களை மன்னிப்பாயாக அண்ணான்னு கேட்பேன் என்று சொல்லுவது நீங்கள் ரசூலுல்லாஹ்வை அவமதிப்பது. புரியுதா? அதனால ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ வார்த்தைக்கு வார்த்தை பிசகாமல் அப்படியே கேட்க வேண்டும். அல்லாஹ் அப்படி கேட்க மாட்டக்கூடாது. ஓகே, பெண்களுடைய ரெண்டு கேள்வி வந்துட்டுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். மன பெண்ணுக்கு மருதாணி போடும் தொழில் ஹலால் ஆகுமா? அப்படி போட்டால் உருவப்படங்கள் போடுவது சரியா? இல்லை என்றால் உருவப்படம் மட்டும் தவிர்க்கலாமா? மணப்பெண்ணுக்கு வந்து மருதாணி போறது தப்பு கிடையாது, சரியா? அதை தொழிலாக வச்சு அதுவும் தப்பு கிடையாது, ஆனா உருவம் போடுவது தப்பு. அதனால மணப்பெண்ணுக்கு நீங்க மருதாணி போடுங்க, தப்பு கிடையாது. மார்க்கெட்ல கூட இந்த மருதாணி சாயங்கள் போக்குவரத்துகள் எல்லாம் பெண்களுக்கு போட்டுக்கலாம், ஆண்களை மருதாணி போடலாமா? போடக்கூடாது, சரியா? அப்ப மருதாணி போன்ற மாதிரி விஷயத்துல ஆண்கள் போடக்கூடாது, பெண்கள் போட்டுக்கலாம், மார்க்கத்துல அனுமதி உண்டு. எது மார்க்கத்துல ஹலாலோ அது பிசினஸுக்கு என்ன ஹலால் கூடும். ஆனா அந்த உருவப்படம் போடுறிய பத்தியெல்லாம் அதை நீ மட்டும் தவிர்த்துக்கோங்க. தினமும் பெண்கள் அணியும் நகைக்கு ஜகாத் உண்டா? இந்த தினமும் சொன்னா ஒரு பேச்சுக்கு எப்போது ஒரு பெண்ணு 10 பவுன் நகை போட்டுக்கிறாங்க, இன்னொரு பெண் வந்து 50 பவுன் போட்டுக்கிறாங்க. புரியுதா? அப்ப இந்த டெய்லி அணிகிறோம் அதனால ஜகாத் இல்லை அப்படின்னா, பேசாம லாக்கர்ல வைக்காம உங்க வச்சுக்கிறாம கழுத்துலையும் கையிலையும் மூக்களையும் நாக்களையும் போட்டுக்கிற வேண்டியதான். புரியுதா? இஸ்லாம் வந்து டெய்லி அணுகிற நகை அப்படிலாம் சொல்லல, அளவு ஹோல் சொல்லுது. என்ன அளவு ஹோலே? 87 கிராம். அந்த 87 கிராமுக்கு கீழே நீங்கள் தங்கம் வைத்திருந்தால் அந்த தங்கத்துக்கு ஜகாத் இல்லை. 87 கிராமும் அதற்கு மேலே நீங்கள் தங்கம் வைத்திருந்தால் அந்த தங்கத்துக்கு ஜகாத்து உண்டு. நீங்க அணியிறீங்களோ இல்லையோ, வீட்டை போட்டு பூட்டி வச்சுக்கிறீங்களோ, பேங்க்ல லாக்கர்ல வச்சுக்கிறீங்களோ, அதையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். உங்க சொத்தா இல்லையா அதான் அல்லாஹ் பாப்பான். வீட்டில் நாய் வளர்க்கலாமான்னு கேக்குறாங்க, வளர்க்கலாமா கூடாதா? வளர்க்க கூடாது. சரி, வீட்டுல வந்து நாய் வளர்க்காதிய ஹதீஸ் இருக்குல்ல. எந்த வீட்டுல வந்து போட்டோ வச்சுக்கிறாங்களோ நாய் வச்சுக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு மலக்கு மலர்கள் வரமாட்டார்கள். மலாய்க்க சொல்றாம மலக்கு மலர்கள்னா மலக்குள் மௌத்து வருவாரு, சரியா? மலக்குள் மௌத்து எல்லாம் வருவாங்க, மலாய்க்கத்து ரகமா வரமாட்டார்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. ஒரு வீட்டுல நாய் வளர்க்கிறாங்கன்னு சொன்னா அவர் செய்த நன்மைகள் ஒவ்வொரு நாளும் மலை அளவுக்கு அழிக்கப்படும் அப்படிலாம் ஹதீஸ் இருக்குது. அதனால நாய் வந்து வளர்க்க கூடாது. எதுக்கு வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் வேட்டையாடுறாரு, சரியா? வேட்டையாடுவதற்காக அந்த வேட்டைக்கு பயிற்சி கொடுப்பாங்கல்ல, பயிற்சி அளிக்கப்பட்ட அந்த நாயை வந்து வேட்டையாடுவதற்காக வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி பண்ணைகள் வச்சு ஆட்டு பண்ண மாட்டு பண்ண வச்சுக்கிறாரு, அந்த பண்ணையை பாதுகாப்புக்கு என்ன செஞ்சுக்கலாம், நாய் வளர்த்துக்கலாம் அப்படின்னு இருக்குது. இது அல்லாத அந்த வீட்டுல நாய் வச்சுக்கிறாங்க பத்தியெல்லாம் அதெல்லாம் மார்க்கத்துல கூடாது. நீங்க கேளுங்க. இதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் நீங்க அல்லாஹ் மேல பொய் சத்தியம் பண்றாங்களே அதுக்குரிய தண்டனை உண்டா அப்படி கேக்குறாங்க. பொய் சத்தியம் பண்ணுவது பெரும்பாவங்கள் ஒன்று அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. ஒன்னும் ரெண்டாவது அவரை மறுமையில் அல்லாஹ் கருணை பார்வை பார்க்க மாட்டான் அப்படின்றது ரெண்டு. மூணாவது அவருடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்த மாட்டான் அப்படின்றது மூணு. நாலாவது அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க மாட்டான், ஏன்னா பெரிய தப்பு, பொய் சத்தியம் வந்து பெரிய தப்பு, அதனால நரகத்துல தள்ளிடுவான் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அதனால நம்ம செய்யக்கூடிய பெரும்பாவங்களில் பொய் சத்தியம் என்ன பெரும்பாவம் தவிர்த்துக்கிறோம். சரியாத்தா? அச்சா கொஞ்சம் முன்னால வாங்கல, தக்கிட்டு விட்டுறாதீங்க, இன்னும் கொஞ்சம் கூட முன்னால வரலாமே தயவு செய்து கொஞ்சம். ஏன்னா போன டைம் அப்துல்லா ரொம்ப கஷ்டப்பட்டாப்ல. துரோகம் பண்ணாரு. எப்படி ஒட்டுறது, எப்படி சேர்ந்து வாழ்றது, எட்டவள செய்யணும். ஓகே. இல்லையே, அது எங்க காட்டுங்க சொல்லுங்க எனக்கு. இப்ப இல்ல, இப்ப இப்ப வேண்டாம், பிறகு பிறகு காட்டுங்க சார்லாம். சரி, ஹயர் 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 ஹயர். என்ன கேக்குறாங்கன்னா, நம்ம உறவை முறிக்க கூடாது, உறவோடு சேர்ந்து வாழணும், யாருடைய ரிசுக்கும் ஆயுளும் நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ, ரிசுக்கு அதிகமாக ஆயுள் அதிகமாக விரும்புகிறாரோ அவர் உறவை சேர்த்து கொள்ளட்டும் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. உறவினர்கள் வெட்டி வெட்டி சென்றாலும் நீங்க என்ன செய்யுங்க, ஒட்டி ஒட்டி செல்லுங்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அதே சமயத்துல ஒரு உறவினர் வந்து துரோகம் பண்ணிட்டாரு, சரியா, அந்த துரோகம் பண்ணிட்டார நம்ம அப்புறம் அவர் என்ன பண்றது இப்படி கேக்குறீங்க. அதாவது உறவை முறிக்கத்தான் மார்க்கத்தில் கூடாதே தவிர, ஒரு கெட்ட வளர்க்கிறான் பத்தியலா, துரோகம் பண்ண பத்தியலா, அவன்கிட்ட எச்சரிக்கையாக இருப்பது மார்க்கம். புரியுதா? ஏன்னா ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை ஒரு பொந்தில் ரெண்டு முறை கொத்து வாங்க மாட்டான், ரெண்டு முறை ஏமாற்றப்பட மாட்டான். அதனால அவன்கிட்ட ஏமாத்திதான் சொன்னால நீ உறவை முறிப்பது என்பது சலாம் கூட சொல்லாமல் இருப்பது, சலாம் கூட சொல்லாமல் இருப்பதா முறிப்பது. அவர் சலாம் சொன்னால் பதிலு கூட சொல்லாமல் இருப்பதால் முறிப்பது. புரியுதா? இந்த மாதிரி கெட்டவங்களா இருந்தா என்ன செய்யுங்க சொன்னா ஒதுங்கி வந்துட வேண்டியதான். ஆனால் நேரடியா பாக்கணும்னு சொன்னா சலாம் சொல்லணும், சலாம் சொல்லணும். அவர் சலாம் சொன்னா பதில் சொல்லணும். சரியா? இந்த சலாம் சொல்லாமல் பதில் சொல்லாமல் வருவது உறவை முறிப்பது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி பழக முடியாதுல பாய். ஒருத்தர் அவ்வளவு நாணயமா அவ்வளவு உதவியா இருக்கிறாரு, துரோகம் தொடர்ச்சியா துரோகம் பண்றாரு, இங்கிட்டு அங்கிட்டு எப்படி போய் ஒன்னா இருக்க முடியும்? இப்ப ரசூல் சலாஹுல வந்து எல்லாத்தையும் ஒன்னா வந்தாங்க இல்லையே. அதனால என்ன செய்யணும்னு சொன்னா, கெட்டவனா எச்சரிக்கையா இருந்துக்கிறனும், திருப்பி ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா ஏமாத்துறது மட்டும் பாவம் இல்ல, ஏமாறுறது என்ன பாவம், நீங்க ஏமாறுறனால தான் ஏமாத்துறான், சரியா? அதனால எச்சரிக்கையா இருக்கணும். அதே சமயத்தில் சலாம் சொல்லுங்கள், சலாத்திற்கு பதில் சொல்லுங்க கண்டிப்பா. ஓகே, அப்படி சண்டையா போயிருச்சு, சலாம் சொல்றோம், சலாத்துக்கு பதில் சொல்லாமையே ஒருத்தர் போயிடுறாரு, ஒருத்தர் மண்டையாட்டிட்டு போயிடுறாரு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்பான், ஏண்டா நீ சலாம் சொன்னியான்னு கேட்பான். அவன் பதில் சொன்னானாலும் உங்கள்ட்ட கேட்க மாட்டான், அவன்கிட்ட தான் கேட்பான். நம்மள்ட கேக்குறது சலா சொன்னா போச்சு, அவர் பதில் சொன்னால் அவருக்கு நல்லது, அவர் பதில் சொல்லாட்டி அவரு கெட்டது. சரியா? சலாத்தை நீங்கள் கட் பண்ண கூடாது, சலாத்திற்குரிய ஜவாபை கட் பண்ண கூடாது. ஓகே. பெண்கள் ரமலான் மாதத்தில் கிச்சன்லேயே வேலை செய்வதால் அதிகமாக இபாதத் செய்ய முடியாமல் போகிறது. பெண்கள் செய்யும் இந்த வேலைக்கு அல்லாவிடத்தில் நற்கூலி உண்டா? சரியா? நீங்கள் ஒரு கிச்சையில் இருந்தா தான் நாங்கள் ஒரு நல்லா சாப்பிட முடியும். அதையும் மனசுல வச்சுக்கிறன. அதுக்காக ஒரேடியா கிச்சன்லயே நின்று சரியா ஒரே நம்ம எல்லாம் வந்து அதாவது செலவு வந்து ரமலா மாசத்துல ஜாஸ்தியா செலவாகுது. இந்த நகை அந்த ருசி வகை வகையா சாப்பிடுறது சரியா இத்தாருக்கு இப்படி சகருக்கு அப்படி செலவு பாருங்களேன் எல்லாமே அப்படித்தான் போய்கிட்டு இருக்குது. அதனால என்ன அடிப்படை செலவுகளோ அந்த செலவு அந்த என்ன அடிப்படை வேலைகளோ அந்த வேலைகள் நீங்க கிச்சன்ல பாருங்க, பார்த்துட்டு பாக்கி உங்களுக்கு என்ன இபாதத் பண்ண முடியுமோ அந்த இபாதத் பண்ணுங்க. நீங்கள் கிச்சனில் நிற்பதும் நீங்கள் சமைப்பதும் இபாதத். ஏன்னா வீட்டுக்காரருக்கு வந்து சோறு போடுவது இபாதத்தா இல்லையாங்க, உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு ஊட்டி ஊறது இபாதத்தா இல்லையாங்க. ஊட்டி மட்டும் ஊறணும், வாய் தொடர்ந்து மட்டும் வாங்கிக்கிற மட்டும் செய்யணும், சமைக்க மட்டும் கூடாதா தப்பு தானே. அப்ப சமைப்பது இபாதத், அதை அவர் ஊட்டி விடுவது இபாதத், ரெண்டு மாதிரி இருக்குது. அதனால் நீங்க முடிஞ்ச அளவுக்கு கணவனை திருப்திப்படுத்தி கணவனை சந்தோஷப்படுத்தி அந்த அந்த சந்தோஷத்துல ஒரு பெண்ணு மௌத்தா போயிட்டா அவங்க கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அதனால நீங்க கணவனை திருப்திப்படுத்துங்க, நல்லா சமைச்சு கொடுங்க சரியா. அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸிர் என்ற கிதாபில் குர்ஆனை பெருந்தொடக்கு நேரத்தில் ஓதக்கூடாது என்று ஆதாரத்துடன் கொடுக்கப்பட்டுள்ளது, விளக்கம் தேவை. அதாவது குர்ஆனை வந்து பிறத்துக்குனா குளிப்பு கடமையான இடத்துல சரியா அப்படின்னு கேட்கிறாங்க, அப்படின்னு இல்லை. லைஃபான ஹதீஸ் இருக்கிறதே தவிர லைஃபான பல பல செய்திகள் ஒன்று ரெண்டு இல்லை, லைஃபான செய்திகள் எக்கச்சக்கமா இருக்கே தவிர சஹீஹான குர்ஆன்ல ஒன்றும் இல்லை. பிள சஹீஹான ஹதீஸ் எங்கேயுமே இல்லை. புரியுதா? இது நான் டீப்பா போனா சில இயக்கங்கள் போக்குவரத்துகள் அமைப்பு சொல்ல வேண்டியிருக்கும். நான் அப்படிலாம் போய் நான் யாரையும் மனவேதனைக்குள்ளாக்க நான் விரும்பவில்லை. அதனால குர்ஆனில் இல்லை, சஹீஹான ஹதீஸில் இல்லை. நம்மளை அல்லாஹ் பின்பற்ற சொன்னது நீ குர்ஆனை பின்பற்று, ஹதீஸை பின்பற்று. இதுதான் அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் சொன்னதை கேட்டுட்டு போனா சொர்க்கம், அல்லாஹ்வுக்கே விளக்க சொன்னா என்ன முடிவு பண்ணிக்கிறீங்க? எல்லா பெருநாளைக்கு சரி தம்பி 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 நான் தான் சொல்றேன், கொஞ்சம் இன்னமும் தள்ளி உட்காரலாமே, இன்னமும் தள்ளி உட்கார் பிளீஸ் பா சரியா. அதாவது பெருநாள் தொழுகை வந்து பெண்கள் ஈதுகாவுக்கு வராம வீட்லயே தொழுவுறாங்களே அது மார்க்கம் தானா கூடுமாங்கிறாங்க, இது சுன்னாவுக்கு எதிர், சுன்னாவுக்கு மாற்றம். புகாரில் ஹதீஸ் படித்து பாருங்க, ரசூல்லாவுடைய காலத்தில் பெண்களை வந்து ஈதுகாவுக்கு ரசூல்லா வர சொன்னாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா மாதவிலக்கு ஏற்பட்ட பெண்களும் ஈதுகாவுக்கு செல்லுங்கள். அதாவது மஸ்ஜித் நபவி வந்து எவ்வளவு சிறந்த பள்ளிவாசல் அப்படித்தானே, மஸ்ஜித் நபவியிலேயே ரசூல்லா ஈதுகா துருவைக்கல, பெருநாள் துளவு துருவைக்கல. எங்க போயிட்டாங்க? பள்ளிவாசல் விட்டு போட்டே ஒரு கிரவுண்டுக்கு போயிட்டாங்க. கிரவுண்டுக்கு போய் பெண்களே நீங்கள் வாருங்கள், மாதவிலக்கு இருந்தாலும் வாருங்கள், தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டாம். தொழுகை அல்லாத அந்த ஹுத்துபா பயான் துவாக்கள் இருக்கு பத்தியெல்லாம் அதில் என்ன செய்து கொள்ளுங்கள், கலந்து கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. மாதவிலக்கு உள்ள பெண்கள் நாங்கள் எல்லாம் ஈதுகாவுக்கு போனோம் அப்படின்ட்டு பல பெண்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால வீட்டில் பெண்ணாள் தொழுகை தொழுகை என்பது அது சரியில்லை. சுன்னாவுக்கு நேர் மாற்றம் என்று சொல்வதை விட சுன்னாவுக்கு எதிர். தராவிய தொழுகையில் இடையில் சாப்பிட்டு விட்டு அதை வாயுக்கு பிடிக்காம தொழுகை, தராவிக்கு இடையில ஏதாச்சும் பண்டங்கன்னா சாப்பிட்டு விட்டு வாயுக்கு பிடிக்காம தொழுவலாமான்னு கேட்கறாங்க. ஏன் அந்த கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்க முடியாதா? ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தொழு வைக்கிறாரு. ஒரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இரவு தொழுகை தொழு வச்சாங்க, ஒரு ரக்காத்துல பக்கரா ஓத ஆரம்பிச்சாங்க சரியா, அப்படியே ஓய்ட்டு வர்றாங்க. அப்ப ஹுதைஃபத்துல் யமான்ங்கிற சஹாபி தான் இதை அறிவிப்பாரு. ரசூல்லா சுமார் ஒரு ஒரு ஜுஸ்கிட்ட போயிட்டாங்க. அந்த சஹாபி சொல்றாரு, நான் நினைச்சேன் ரசூல்லா ஒரு நூறு ஆயத்தை ஓதிப்புட்டு ருகூக்கு போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன், நூறு ஆயத்தையும் தாண்டி போனாங்க. நூறு ஆயிரம் சுமார் ஒரு ஜுஸ் தாண்டி வண்டி ஓடுது. அப்ப நினைச்சேன் பக்கரா ஓதி பக்கரான ரெண்டரை ஜூசு பக்கரா ஓதி முடிச்சு புட்டு ருகூக்கு போயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். சந்தோஷமா இருந்துச்சு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் அப்படின்ட்டாங்க, தூக்கி போட்டுருச்சு. புரியுதா? அப்புறம் ஆலை முறான ஓதுனாங்க, அதை ஓதி முடிச்சு ருக்கு போவன்னு பார்த்தேன், அதை ஓதி முடிச்சு போட்டு மாயிதாவுக்கு போயிட்டாங்க, மாயிதா முடிச்சு நிசாவுக்கு வந்தாங்க. ஒரே ரக்காத்துல நாலு பெரிய ஏறக்குறைய ஆறு ஜூஸ் ஏழு ஜூஸ் வருது ஓதினார்கள் அப்படின்லாம் ஹரீஸ் இருக்குது. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, சும்மா கொஞ்சோடு நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தொழுவதுக்குள்ள இடையில பண்டம் திங்கணுமா, அதை வாயு கொப்பிடிச்சு தொழுவோமா, கொப்பிடிக்காம தொழுவலாமா? புரியுதா? பண்டமெல்லாம் திங்காம ஒழுங்கா தொழுவுங்க, இடையப்பட்ட நேரத்தில் துவா செய்யுங்க, தஸ்பீஹ் செய்யுங்க. புரியுதா? எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பண்டம் சாப்பிடுங்க, வாயு கொப்பிடுங்க. வேற உங்கள்கிட்ட கேள்வி இருக்கா? எல்லாம் இந்த பக்கத்துலயே கேக்குறீல, கொஞ்சம் பின்ன கொஞ்சம் பின்னாலே கொடுத்த டைம் கொடுத்துக்கிறேன். சரியா? அதுரமா நீங்க தான் எப்படி கேட்டுக்கலாமே. வேற புதிய சகோதரர்கள் தமிழ் கேட்டுக்கலாம். நம்பி இந்த வர்றவங்க இல்லாம கேளுங்கத்தா. அப்படின்னா என்ன இருப்பதும் மேஜிக் புரிய வைக்க தமிழ் ஓர தமிழ் தெரியும் என்ன அற்புதம் செய்வாங்க. சைத்தானுக்கு அப்படிலாம் சக்தி இல்லை, அவன் வந்து உங்களை கெடுப்பான், உங்க மனசுக்குள்ள ஊடுருவான், கெட்டதை செய்ய தூண்டுவான். கெட்டது வந்து சுகமா இருக்கும், அது லேசா இருக்கேன், நல்லதை செய்யாதுன்னு தடுப்பான். அதான் சைத்தான் வேலையை தவிர மேஜிக்கு பண்றது சைத்தான் வேலை இல்லை. சரியா? ஹையர் பெண்களுடைய கேள்விக்கு போயிடுறேன். மஞ்சள் நோய் நிவாரணி மனதில் ஒரு புக் இருக்குது, அப்படித்தானே? அதை ஓதலாமான்னு கேட்கறாங்க. நீங்கள் மனதிலை ஓதுவதை விட மனதில் நல்லதும் இருக்கு கெட்டது. மனதில் குட்டி புக்கு பாய் நிறைய குரான் ஆயத்து இருக்கேன், அங்கங்க தப்பும் இருக்கு சிறுக்கும் இருக்கும். அப்ப முக்கால்வாசி குரான் ஆயத்தும் கால்வாசி சிறுக்கும் தவறுகளும் கொண்ட மனதில் ஓதுவதை விட நூற்றுக்கு நூறு சதவீதம் சரியாக உள்ள அல்லாஹ்வுடைய கலாம் இருக்குல்ல, அல்லாஹ்வுடைய கலாம் எடுத்து ஓதுங்களேன். ரசூல்லாவுடைய காலத்துல மனசில் இருந்துச்சா? ரசூல்லா மனசில் ஓதுனாங்களா? கலீஃபாக்கள் மனசில் ஓதுனாங்களா? சஹாபாக்கள் ஓதுனாங்களா? அதெல்லாம் மேட் இன் தமிழ்நாடு. மனசெல்லாம் நம்மள மாதிரி ஒரு அஜித்து உருவாக்கி வச்சுக்கிட்டாரு. மனசெல்லாம் தூக்கி ஓரமா வச்சு போட்டு குர்ஆன் இருக்குது, குர்ஆனை நீங்கள் நேரடியாக ஓதுங்கள், பெரிய நன்மை. இதுக்கப்புறம் நீங்க தான், அதுக்கப்புறம் நீங்க இன்ஷா அல்லாஹ் உங்களை அப்புறம் பாத்துக்கிடுவோம். நிறைய பெண்களுடைய கேள்விகள் இருக்குது. நான் வந்து ஜகாத் வந்து பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சிக்கு எல்லாம் கொடுக்கலாமான்னு கேக்குறாங்க. நான் ஜகாத்தை பற்றி நான் தெளிவா பேசிருக்கிறேன். ஜகாத் வந்து எட்டு பேருக்கு கொடுக்கணும், யாரு யாரை கொடுக்கணும் நான் தெளிவா பேசிக்கிறேன். அந்த பயான் இன்ஷா அல்லாஹ் நீங்க வாங்கி நீனாவாய்த்த இருக்கும். சரியா? கேளுங்க, கேட்டா உங்களுக்கு முழுமையான செய்தி கிடைக்கும். ஏன்னா உதாரணமா கேட்கிறாரு, நோம்பு கஞ்சி கொடுக்கலாமா நீ கேட்கறிய, இதுக்கு நான் பொத்தா போக பதில் சொல்ல முடியுமா? அந்த ஊர் மக்கள் ஜக்காத்து வாங்கறதுக்கு தகுதியான உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். அந்த ஊர் மக்கள் ஜக்காத்து வாங்கறதுக்கு தகுதி இல்லாத மக்களா பணக்காரங்களா கொடுக்க கூடாது. அயர்த்து கொடுக்கலாமான்னு கேட்கறாங்க. அந்த அயர்த்து ஜகாத்து வாங்கறதுக்கு தகுதியான அந்த நிசாப் இஸ்லாமிய அந்த அளவுகோல் இருக்கு பாருங்க, அந்த அளவுகோலுக்கு கீழே இருந்தால் கொடுக்கலாம், அந்த அளவுகோலுக்கு மேலே இருந்தால் கொடுக்க கூடாது. அதனால நீங்க அந்த பயான தயவுசெய்து கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு என்ன நீங்க முழுசா அது ஒன்னும் தெரியாம இருக்கும்போது நான் உங்களுக்கு சொல்ல முடியாது, சொன்னா உங்களுக்கு புரியவும் செய்யாது. பயான கேளுங்க, உங்களுக்கு முழுசா புரியும் இன்ஷா அல்லாஹ். நல்ல கேள்வி. குர்ஆனை ஓதி முடித்தவனையே துஆவு ஹத்மல் குர்ஆன் அப்படின்னு ஒரு துஆ இருக்குது, நிறைய பள்ளிகள்ல ஓதுறாங்களே, அது நம்மளும் ஓதணுமா அப்படி கேக்குறாங்க. இந்த ஹத்ம துஆயி ஹத்மல் குர்ஆன் அல்லாஹும் ஆனிஸ் வஹஷதி ஃபீ கபரி அல்லாஹும் மர்ஹம்னி பில் குர்ஆனில் அலீம் வஜ்அல்ஹு லீ இமாமன் வ நூரன் வ ஹுதன் வ ரஹமத்தல் லில் ஆலமீன் இப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த ஹத்மல் குர்ஆன் துஆ ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாது. இந்த துவா ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாது. இந்த ஹத்மல் குர்ஆன் பாத்தீங்களா, நம்ம நாட்டுல அச்சடிக்கப்பட்ட குர்ஆன் இருக்கு பாத்தீங்களா, அதுலதான் ஹத்மல் குர்ஆன் துவா இருக்குமே தவிர நீங்க நம்ம நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போய் பாத்தீங்களா அந்த குரான் பாத்துக்கிறீங்களா பாத்ததில்லையோ அதையும் பாருங்க இன்ஷால்லா. அதுல ஹத்தமுல் குர்ஆன் துஆ இருக்காது. இத நம்ம தமிழ்நாட்டு அஜரத்துமார்கள் கண்டுபிடிச்சு போட்டு வச்சுக்கிட்டாங்க. என்னட்ட கேட்டா இந்த ஹத்தமுல் குர்ஆன்லாம் இருக்க கூடாது, அதெல்லாம் பிதாஅத். சரியா, நமக்கு குர்ஆன் என்பது இங்க ஆரம்பிக்குது பாத்தீங்களா, இது பிஸ்மில்லா ஆரம்பிச்சு அல்ஹம்துலில்லா ஆரம்பிக்குதுல, அதுல ஆரம்பிச்சு இங்க மினல் ஜின்னதி வன்னாஸ் அது வரதான் குர்ஆன். புரியுதா? ஹத்தமுல் குர்ஆன் என்று ஒன்றே இல்லை, ஒன்றே இல்லை. நான் கேக்குறேன், அப்படி இருந்தா நம்ம நீங்க தொழுவைக்கு வச்சியலாம், தொழுவை இல்ல நம்ம ஹாபிசா தொழுவை வச்சார்ல, எப்படி தொழுவை வச்சாரு? மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ், இப்படி தப்பு இல்லாம அழகான கிராத்துல சூப்பரா. ஏன்னா நான் மத்த பள்ளிக்கு முன்னால போயிருக்கிறேன். சரியா, அந்த ஹாபிசாவெல்லாம் குர்ஆன் ஓதுவாரு, ஆனா குர்ஆனுக்குள்ள ஓதுவாரு. புரியுதா? ஒன்னாவது ஆயத்துல இருந்து ஒன்னாவது ஜூஸ்னா அஞ்சாவது ஜூஸ் போகும், அங்கிருந்து பத்துக்கு வரேன், பத்துல மூணுக்கு வரேன். புரியுதா? உங்களுக்கு யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது. என்னமோ ஒரு ஜோக்கு சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர் ஒரு ஹாபிசா தொழு வச்சாராம், என்னோட கேட்டா 99% ஹாபிசாக்கள் தப்பு பண்றாங்க, பாம்பின் காலை பாம்பு அறியும். புரியுதா? அப்ப உங்களுக்குதான் 4-10 சொல்லா தெரியும், உங்களுக்கு உள்ள தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஒரு ஹாபிசா தொழு வச்சாராம், தப்பு தப்பா ஒன்னுல இருந்து அஞ்சுக்கு போனாரா, அஞ்சுல இருந்து பத்துக்கு போனாராம், பத்துல இருந்து 12 வந்தாராம், அங்கிருந்து அடிச்சு போயிட்டு இருந்தாராம். குர்ஆன் குர்ஆனுக்குள்ள ஓடினாரு, அவர் வந்து மௌலிதுக்கெல்லாம் போகல, ஓயிட்டு இருந்தாராம். இன்னொரு ஒரு ஹாபிசா பின்னால் இருந்துகிட்டு அந்த தப்பு வரும்போது சொல்லி கொடுத்தாராம், தப்பு வரும்போது சொல்லி கொடுத்தாராம். அப்ப ஹாபிசா அந்த ஓதுன ஹாபிசா சொன்னாராம், அல்லாஹு அக்பர் அப்படின் சரியா. இப்படி ஒரு ஆயத்து இல்ல, என்ன அர்த்தம், சர்ற சம்பளத்துல நான் உங்களுக்கு பாதி கொடுத்துறேன், அதுக்கு அர்த்தம் நான் வாங்குற சம்பளத்துல நான் உங்களுக்கு பாதி கொடுத்துறேன். இனிமே தப்பு வந்தா இப்படி சொல்லி கொடுக்காதீங்க, ஹாவுலாய கவுமுன் ஜாஹிலூன், இவர்கள் எல்லாம் ஜாஹில் சமுதாயம் அப்படியே நான் அப்படியே சொல்லி வைத்தாரு. அவருக்கு வாங்க நெசமா இப்பெல்லாம் நடக்குது. புரியுதா? அதனால இத இவ்வளவு அழகா ஓதுன இந்த ஹாபிசாவுக்கு இந்த ஹத்தமே குர்ஆன் துவா ஓத தெரியாதா, மனப்பாடம் பண்ண முடியாதா, அது பிஸ்கோத்து. புரியுதா? ஏன் வீட்டுக்கு போயிட்டாரு? அது குர்ஆன் இல்லை, மினல் ஜின்னத்தி வன்னாஸ் குர்ஆன், அப்ப குர்ஆன் இல்லை, அதனால அது ஓதாதே ஓதக்கூடாது. ஆண்களுடைய கேள்வி போதும், நீங்க ஞாயிற்றுக்கிழமை இன்ஷால்லா, ஞாயிற்றுக்கிழமை இன்ஷால்லா வாங்க, உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். இந்த பெண்கள் தம்பி ஒரு 5 அப்புறம் இந்த பெண்களுடைய கேள்விக்கு வந்து வர்றமா. லைலத்துல் கதிர் அன்று வான்வெளியில் ஏதேனும் மாற்றம் ஏற்படுமா? அப்படி ஹதீஸ், லைலத்துல் கதிர்ல வந்து அந்த மறுநாள் உதிக்கக்கூடிய அந்த சூரியன்ல வந்து வெப்பம் குறைவாக இருக்கும், பளிச்சுன்னு தெரியாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. வேற பெரிய ஒரு அதிசயம் எல்லாம் இல்லை. அப்புறம் நான் ஏன் பெண்களுடைய கேள்வி சொல்றேன்னா, நீங்கள் வந்து நீங்க மகரி ஞாயிற்றுக்கிழமை வரலாம், கேள்வி கேட்கலாம், போன் பண்ணலாம், தொடர்புகள் வாய்ப்பு ஜாஸ்தி, பெண்களுக்கு வந்து வாய்ப்பு குறைவு, அதுக்காக சொல்ல வர்றேன். சரி, அடுத்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி, பெண்களுடைய கடைசி கேள்வியை வச்சுக்கலாம் நினைக்கிறேன். முதல் மனைவி குழந்தைகளுடன் இருக்கும் போது மனைவி அனுமதி இல்லாமல் இரண்டாவது திருமணம் செய்யலாமா? இன்னைக்கு நல்ல கேள்வி, இந்த செய்யலாமா செய்யக்கூடாதா? சரி, இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு. இமாம் இஸ்ஹாக் வந்து செய்யலாம்ங்கிறாரு, இமாம் இஸ்மாயில் வந்து அண்ணன் நபி தானே, இஸ்மாயில் இஸ்ஹாக்கு. புரியுதா? இமாம் இஸ்ஹாக் வந்து கூடுங்கிறாரு, இமாம் இஸ்மாயில் வந்து கூடாதுங்கிறாரு. புரியுதா? அதாவது இந்த ரெண்டாவது கல்யாணம் இருக்கு பத்தியலா, இந்த ரெண்டாவது கல்யாணமே அது வில்லங்கமானது, சிக்கலானது. சரியா? என்னத்த ரொம்ப ரொம்ப கவனமா கேட்கிற மாதிரி இருக்குத. ஏன்னா அல்லாஹ் வந்து நிக்காக அனுமதிக்கிறான் பத்தியலா, இந்த ரெண்டாவது மூணாவது சூரத்து நிசாவுடைய மூணாவது ஆயத்து, நாலுல மூணாவது ஆயத்து, ஒரு மனுஷாலாம் சரியா? அல்லா தாழ்விலூபாஹிதன், நீங்கள் நிக்கா செய்து கொள்ளுங்கள், ஒன்றோ ரெண்டோ மூன்றோ நாலோ, சரியா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வயில் ஹிஸ்தும் அல்லாஹ் தாஜிலு, நீதமாக நடக்க முடியாது என்று நீங்கள் பயந்தால், பவாஹிதத்தன் ஒன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள், ஒன்றையே நீங்கள் போதுமாக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வேற ஒரு ஆயத்துல வலந்தஸ்தீயோ அன்சைதிலு பைன நிசா, எவ்வளவுதான் நீங்கள் முயற்சி செய்தாலும் மனைவாளர்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒருபோதும் நீதமாக நடக்கவே முடியாது. நீதமாக நடக்க முடிஞ்சாதான் கல்யாணம் முடிஞ்சு சொல்லிவிட்டான் போயிட்டா. அடுத்த ஆயத்துல எப்ப நீ என்ன தலைகீழ நின்றால மனைவாளர்களுக்கு மத்தியில உன்னால நீதமா நடக்கவே முடியாது. நீங்க கொடுக்கறதுல வேணா நீதமா கொடுக்கலாம், தங்குறதுல நீதமா தங்கலாம், செயல்கள் வார்த்தையில இருக்கேன், கல்பு இருக்கு பத்தியெல்லாம் கல்பு எல்லாம் நீதமா நேசிக்காது. ஒன்னே பழச வர புதுசு மேல கொஞ்சம் ஜாஸ்தியா போகும். சரி என்ன ஹக்கீம், சரியா? பழச வர புதுசு மேல கொஞ்சம் இஷ்டம் வந்து ஜாஸ்தியா இருக்கேன். நான் இத பத்தி என்ன பேச சொன்னீங்கன்னு வைங்க, நான் அப்படியே நிறைய அனுபவங்கள், எனக்கு அசோபில்ல அழகா பாத்தேன், எனக்கு அனுபவம் கிடையாது, சரியா? நிறைய நம்ம மக்கள் பட்ட அனுபவத்தை நான் புட்டு புட்டு வைப்பேன். எனக்கு வயசு தான் சின்ன வயசு, எனக்கு நிறைய அனுபவங்கள். நானும் பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு அமைப்புகள், பல்வேறு மாநில பொறுப்புகள், பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள், பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு சிறைகள் எல்லாம் நான் மத்தாள் மிசாபாலம் கிடையாது, சரியா? எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் சவுதிக்கு போயிட்டு, சரி வேண்டாம் ஒழுங்கா இப்படி இப்படி இருந்துட்டு எல்லாரும் சேர்ந்துருவோம் அப்படின்னு வந்திருக்கிறான். அதனால இந்த ரெண்டாவது மூணாவது நாலாவது போராட்டம் பத்தியெல்லாம் எல்லாம் செய்யின்னு சொன்ன அல்லாவே உன்னால நீதமா நடக்கவே முடியாதுப்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஒன்னும் ரெண்டாவது பாத்தியலாக்க, ரசூல் சஹாபாக்கள் சஹாபிய பெண்களே பாத்தியலாக்க, இந்த ரெண்டாவது மூணாவது வந்து அவங்களே அனுமதிக்கலன்னு இருக்குது. அனுமதிக்கலங்கிறது நான் சொல்றேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எத்தனை பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க? நாலு பிள்ளைங்க. ஒன்னா நாலு பாய், யார் நாலு? ஜைனபர, அதே தெரியும் சொல்லிட்டேன், ஜைனப ரலி அல்லாஹு அன்ஹா, ருகையா ரலி அல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சும் ரலி அல்லாஹு அன்ஹா, அப்புறம் யாரு, பாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹா. புரியுதா? அந்த நாலு பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வச்சாங்கல்ல, கல்யாணம் முடித்து வைக்கும் போது அந்த மருமகன் மார்கள்ட்ட போட்ட ஷருத்து என்னன்னு சொன்னா, என் புள்ள ஹயாத்தா இருக்கிற வரையிலும் நீ என்ன செய்யக்கூடாது, ரெண்டாவது கல்யாணம் முடிக்க கூடாது. இது வந்து நல்லது அப்படி இப்படின்னு சொன்னா ரசூல்லா போட்டு ஷருத்து போட்டிருப்பாங்களா? போட்டிருக்க மாட்டாங்கல்ல. என் புள்ள ஹயாத்தா இருக்கிறவர நீ ரெண்டாவது கல்யாணம் முடிக்க கூடாது அப்படின்னு ஷர்த்து போட்டு ஷர்த்து போட்டு கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. எல்லாரும் ஷர்த்தை ஏத்துக்கிட்டாங்க, ஏத்துக்கிட்டு கல்யாணம் முடிச்சாங்க. அலி ரலி அல்லாஹு அன்ஹு ஷர்த்தை ஏத்தா கல்யாணம் முடிச்சாங்க. கல்யாண புகாரியுடைய ரிவாயத்து, கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது பாத்தியமா நாயி ஹயாத்தா இருக்கும் போது இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கலாமே அப்படின்னு விரும்புறாங்க, விரும்பி பெண் தேட போனாங்க. இது பாத்தியமா நாயிக்கு தெரிஞ்சு போயிருச்சு, எந்த கீழே உள்ள பாத்தியமா இல்ல, அன்னை பாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹா, பாத்திமா பின்த் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா? அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருச்சு. தெரிஞ்சு போன உடனே நேரா வாப்பாட்ட போய், வாப்பா யாரு, ரசூலுல்லாஹ் பாருங்க நீங்க சர்த்து போட்டீங்க, சர்த்து ஏத்துக்கிட்டார்ல, ரெண்டாவது பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு புகார் பண்ணாங்க. ரசூல்லா அடிய கூப்பிட்டாங்க, என்னப்பா ரெண்டாவது தேர்றியாமே அப்படின்னாங்க. ஆமா ரசூல்லா அப்படின்றாரு, என்ன சர்த்து போட்டேன், ஒரு முஸ்லிம் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவான், ஒரு முஸ்லிம் சர்த்து பண்ணா கட்டுப்படுவான், மத்த மாப்பிளமார்கள் கட்டுப்பட்டிருக்கிறாங்க, அது மாதிரி ஒழுங்கா நீ என்ன செய்ய கட்டுப்படு அப்படின்னு அந்த ரெண்டாவது தேடி போனார்ல, அது ரசூல் என்ன பண்ணாங்க, முற்றுப்புள்ளி வைத்தார்கள் அப்படின்னு ஹதீஸ் வருது. புரியுதா? இதையெல்லாம் என் ஒய்ஃப் நான் கல்யாணம் முடிச்சு ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு ஹதீஸ் கிதாப் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த ஹதீஸ படிச்சிருக்குது. படிச்சு விட்டு எங்க ரசூல்லா கல்யாணம் முடிக்கும் போது இந்த மாதிரி சர்த்து போட்டு கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிறாங்க, நீங்க வந்து நான் இருக்கிறவரை ரெண்டாவது கல்யாணம் முடிக்க மாட்டேன் எழுதி கொடுங்கடிச்சு, சரியா? நான் வந்து நான் நெசமா கல்யாணம் முடிக்க மாட்டேன், நான் ஓப்பனா எல்லாம் பதிவு செஞ்சுக்கிட்டு, சரியா? எனக்கு இந்த ரெண்டாவதுல வந்து எனக்கு இஷ்டமும் இல்லை இன்ட்ரெஸ்டும் இல்லை, இருக்கிற ஒன்ன வச்சு அல்ஹம்துல்லா ஓட்டுவோம், இப்படியே சொர்க்கத்துக்கு போவோம், எனக்கு அதுதான் என்னுடைய ஆசை, சரியா? இன்னும் சொல்ல போனா யாரெல்லாம் எனக்கு இதே மனைவியை சொர்க்கத்துல இந்த வல்லாஹி நான் கேட்கிறேன், வல்லாஹி. ஏன்னா குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்குது, உதுகுலுல் ஜன்னத்த அன்தும் வஅஸ்வாஜுகும் துஹபரூன், நீங்களும் உங்களுடைய மனைவியும் சந்தோஷமாக சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான்னு குர்ஆன் சொன்னது. என்னை அந்த மாதிரி ஆக்கல்லா, நான் அப்படித்தான் அல்லாட கேட்கிறேன், எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, மாட்டேன் சரியா. ஆனாலும் அது கேட்டுச்சு, நீங்க கல்யாணிக்க மாட்டேன்னு எழுதிட்டாங்க. நான் சொன்னேன், ரசூல்லா வந்து கல்யாணம் முடிச்சு வச்சு 5 வருஷம் கழிச்சு கேட்கல, கல்யாணம் அப்பமே கேட்டாங்க. நீ அப்பமே கேட்டா நான் கொடுத்து இப்ப தரமாட்டேன்ட்டேன், கொஞ்சம் உடனே கொஞ்சம் பாத்துக்கணும் அப்படி பண்ணி விட்டேன், புரியுது சார். ஹயர், அப்ப இந்த 2வது 3வது சொல்ல வர்றேன். ரசூல்லாவுடைய மனைவி மார்கள் சஃபியா ஜைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா. ரசூல்லாவுடைய மனைமார்கள் ஒரு மனைவி பேர் என்ன? இந்த கேள்வி இன்ட்ரெஸ்டா இருக்கோ, அப்துல்லா பகத்துல உட்காட்ட மாதிரி சரியா. ஜைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா, இவ ரசூல்லாவுடைய ஒரு மனைவி, பெரிய பணக்கார மனைவி, ஹதீஜா நாய்க்கு அடுத்தபடியே பெரிய பணக்கார மனைவி, பெரிய அளவுக்கு சொத்து வச்சிருந்தாங்க, பெரிய பிசினஸ் பண்ணாங்க. அந்த பிசினஸ் எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு லாபத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. அவங்களுக்கு பேரு வரலாறுல உம்முல் மசாக்கீன், வரலாறு அவங்க பேர் என்ன அப்படின்னா மிஸ்கின்களுக்கு தாய் அப்படின்ட்டு. இன்னொரு ரசூலுல்லாஹ்வுக்கு மனைவி இருந்தாங்க, உமர் அலி அல்லாஹ்னு இருந்தாங்கல்ல, அவங்களுடைய மகள் பேர் என்ன? ஹஃப்ஸா, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க ஏழை. ஹஃப்ஸா நாகியாரு, ஜைனப் யாரு, பெரிய பணக்காரவங்க. அவங்கள்ட்ட ஜைனபு நாயிட்ட வந்து எக்கச்சக்கமான ஒட்டகம் இருந்துச்சு, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாட்ட ஒரு ஒட்டகம் கூட கிடையாது. அப்ப ரசூல்லா போய் ஜைனபுட்ட, இவ்வளவு காசு பணம் உன் வச்சுக்கிறிய, நிறைய ஒட்டகம் வச்சுக்கிறிய, இனி ஒட்டகத்தை ஒண்ணுதா, அந்த ஒட்டகத்தை நான் வந்து ஹஃப்ஸாவுக்கு கொடுத்துடுறேன் அப்படி கேட்டது யாரு? ரசூல் சாஸ்ல போய் கேக்குறாங்க ஜைனபுட்ட, ஊருக்கே அள்ளி கொடுத்தாங்க. அந்த ஜைனபு ரசூலா சொல்லுவாங்க, ஒரு யூத பெண்ணுக்கு வேணா கேளுங்க தர்றேன். யாருக்கு? ஒரு யூத பெண்ணுக்கு கேளுங்க நான் தர்றேன், என் சக்கலாத்தி ஹஃப்ஸாக்கு தர மாட்டேன். அப்ப ஜைனப் எவ்வளவு பெரியவங்களுக்கு அள்ளி கொடுத்தாங்க, ஆனாலும் அந்த சக்கலாத்தின்னு வந்துட்டா யாரா இருந்தாலும் அப்படித்தான் சரியா அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ்கள் எல்லாம் சான்று. அதனால இசாக்கு சொன்னது தப்பு, வேண்டாம், இருக்கிற ஒண்ண வச்சு அல்லாண்டு ஓட்டுங்க, எல்லாத்திலயுமே நிறைய குறை இதை இருக்கதான் செய்யும். அவங்கள்ட்ட சில குறை இருக்குன்னு சொன்னா, ஏன் உங்கள்கிட்ட குறை இல்லையா? அவங்கள்ட்ட 10 குறை இருக்கும், நம்மள்கிட்ட 20 குறை இருக்கும், சரியா? அதனால வச்சு ஓட்டுங்க, இன்ஷால்லா எல்லாத்தையும் சேர்த்து மாதிரி சொர்க்கத்தை போய் பாத்துக்கலாம், சரியா? வேற இந்த தம்பி கேட்டீங்களா? இந்த தம்பியுடைய கேள்வி நீதான் கேட்க பண்ணியா, இதான் கேள்வியாமா? சரி, ஓகே ஓகே தம்பி, ஓகே தம்பி, ஓகே சரி தம்பி, அதான் கேட்கிறாப்ல. இந்த பெண்களுடைய ஒரே ஒரு கேள்வி, ஆண்களுடைய கடைசி கேள்வி மட்டும் வச்சுக்கிறேன், பாக்கி எனக்கு டைம் இல்லை, நேரம் இல்லை, கோச்சுக்கிறாதிய. பெண்களுடைய கடைசி கேள்வி, தொழுகை முறை முறைப்படி கூறவும், சுஜூது செல்லும் போது முதலில் கையை ஊண்டுவதா? தொழுகை ஆண்கள் பெண்களுக்கு ஆண்களுக்கு தொழுகை முறை ஒன்றுதானா? எப்படி தொழுவானு முழுசா சொல்லுங்கிறாங்க, நான் அது ஒரு தனி ஒரு ஜும்மா அவளை பேசுறேன், சரியா? அப்புறம் ஒரு கேள்வி, தொழுகை முறை ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒரே மாதிரியான கேட்கிறாங்க, ஒரே மாதிரியா வேற வேறையா? ஒரே மாதிரி. ஆண்கள் வந்து இப்படி சுஜூது செய்யணும், பெண்கள் வந்து பூனைக்குட்டி மாதிரி போய் படுத்துக்கிறனு அப்படிலாம் கிடையாது. ரசூல்லா சல்லு கமார் ஐசுமூனி உசல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கிறாங்க. அதனால ஒரே மாதிரிதான், மாத விளக்கு டயத்துல மட்டும் தொழுவக்கூடாது, சரியா? வேற ஆண்கள்ட்ட கேள்வி இல்லையா? கேளுங்க சார், அந்த கடைசி அவங்க மட்டும் கடைசி, பிளீஸ் தயவுசெய்து, நேரம் இல்லாத பிளீஸ் தான். ஆமா, என்ன கேக்குறாங்கன்னு சொன்னா, அலஹமது சூரா ஓத சொன்னியல, நான் பாதி ஓதும்போதே அவர் ருகூக்கு போயிட்டான், என்ன பண்ணுன்னு கேக்குறாங்க. அதை நீங்க சீக்கிரமா முடிச்சுட்டு ருகூக்கு போக, அவர் ஒரு சூரா ஓதானு செய்வாரு. அவர் இன்னாத்தாயினாவே ஓதுனாலும் நீங்க அதுக்குள்ள ஓதி முடிக்க முடியாதா? ஒருவேளை ஒருவேளை அந்த இன்னாத்தாயினா டைத்துல நீங்க பாதி ஓதி முடிச்சுட்டேன்னு சொன்னா, மீதிய சருன்னு ஓதுங்க. நீங்க காரி அப்துல் பாசித்து மாதிரி குரான் ஓத வேண்டாம், அலஹமது சூரா ஓத வேண்டாம், புரியுதா? அப்துல் பாசித்து மாதிரி ஓதாம சரின்னு ஸ்பீடா ஓதி முடிச்சிருங்க, ஆனா கண்டிப்பா ஓதி ஆகணும். அப்படி நான் சொல்லல ரசூல் லா சலாத்த இல்லா லிமல்லம் யக்ரா தி ஃபாத்திஹத்தில் கிதாப், யார் தொழுகையின் ஒவ்வொரு ரகாத்திலும் அல்ஹம்து சூராவை ஓதவில்லையோ அவருடைய தொழுகை தொழுகையே இல்லை, அது செல்லாதே அப்படி புகார்ல ஹதீஸ் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஓதி ஆவணும் சரியா. என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, இதுவரை நம்ம எதை சொன்னமோ எதை கேட்டமோ அதை அப்படியே இன்ஷா அல்லாஹ் பின்பற்றுங்கள். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மற்ற மற்ற நாட்கள் பெருநாளுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் வாங்க, உங்களுடைய கேள்விகளுக்கு இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்றேன். நம்ம எல்லா நம்ம செஞ்ச எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கிறட்டு. மறுமையில நபிமார்களோடு நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன். சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூப் இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.